மற்ற கணக்குகளை வைத்துக் கொள்வதற்காக சொல்றான். இந்த பரந்த வான்வெளியில எண்ணற்ற கோள்கள் இருக்கிறது. வானத்துல வந்து கோள்கள்ங்கிறது வந்து இவ்வளவுதான் குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு, எண்ணிக்கைக்கு உள்ளடங்காத அளவிற்கு இருக்கிறது. ஆனால் அல்லாஹு தஆலா சூரியனையும் சந்திரனையும் பற்றி மட்டும் குர்ஆன் ஷரீஃபிலே அதிகமாக சொல்லி காண்பிக்கிறான். அதற்கான காரணத்தை பெருமக்கள் சொல்கிறார்கள். குறிப்பா ரெண்டு காரணம். ஒண்ணு என்னன்னு சொன்னா, நம்ம கண்ணுக்கு தெரியுது சூரியனும் சந்திரனும். எத்தனையோ கோலங்கள் இருந்தாலும் கூட நம்முடைய கண்களுக்கு தெரியக்கூடிய கோலங்களாக சூரியனும் சந்திரனும் இருக்கிறது என்பது ஒரு பிரதானமான காரணம். இன்னொன்று, பயன்பாடு அதிகம் அவைகளில் இருந்து. மற்ற கோலங்களை விட, மற்ற கோள்களிலிருந்து நாம் பெறக்கூடிய பயன்பாடுகளை விட சூரியன் சந்திரனிலிருந்து நாம் பெறக்கூடிய பயன்பாடுகள் ரொம்ப அதிகம் என்ற காரணத்தினால். அதிலேயும் அல்லாஹு தஆலா சூரியனை சந்திரனை பற்றி சொல்லக்கூடிய இந்த அருள் வார்த்தையிலே இன்றைய காலகட்டத்திலே விஞ்ஞான உண்மை நிரூபிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க. என்ன, சூரியனை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா லவ் என்று சொல்கிறான். லவ்னு சொன்னாலும் நூறுன்னு சொன்னாலும் எல்லாம் பிரகாசம்தான். ஆனா லவ் என்று அந்த வார்த்தை இருக்கிறதே, அதிலே அந்த பிரகாசத்தில் ரெண்டு அம்சம் இருக்குது. ஒண்ணு என்னன்னு சொன்னா, இயல்பாகவே உள்ள பிரகாசம், அதுக்கு லவ்னு சொல்லணும். ரெண்டாவது, பிரகாசத்தினுடைய வலிமை இருக்கிறது. சூரியனை பொறுத்து அல்லாஹு தஆலா அந்த வார்த்தையை சொல்றான். அவன் சூரியன்ல இருக்கக்கூடிய அந்த ஒளி இருக்கிறது இயல்பான ஒளி. சந்திரனுக்குன்னு அசல் ஒளி இல்லை. பூமியிலே விழக்கூடிய அந்த ஒளியிலிருந்து சூரியன் நமக்கு, சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளியிலிருந்து பூமியிலிருந்து பின்பு சந்திரனுக்கு ஒளி கிடைக்கிறதே அல்லாது, சந்திரனுக்கு இயல்பான ஒளி இல்லை. எனவே அல்லாஹு தஆலா சூரியனை பற்றி சொல்லும் பொழுது லவ் என்ற வார்த்தையை சொல்கிறான். சந்திரனை பற்றி சொல்லும் பொழுது நூர் என்ற வார்த்தையை சொல்கிறான். லவ் என்று சொன்னால் இயல்பான உள்ள ஒளி என்பது மாத்திரமல்ல, மிக கடுமையான பிரகாசமான ஒளி என்று ஒரு அர்த்தம். ஆனால் நூர் என்பது அது நேரடியான அசல் ஒளி அல்ல, இன்னொன்றிலிருந்து பெற்று வழங்கக்கூடிய ஒளி என்பதை இன்றைய காலகட்டத்திலே சந்திரனுக்கு தனி ஒளி இல்லைன்னு சொல்றாங்க அல்லாஹு தஆலா. அதை குர்ஆன் ஷரீஃபின் வழியாக அந்த விஞ்ஞான உண்மையை ஏற்கனவே நமக்கு நிரூபித்து காண்பித்திருக்கிறான். பெருமக்களே, இந்த சூரியனும் சந்திரனும் அல்லாஹுடைய மகத்தான அத்தாட்சியாக இருக்கிறது. இது சூரியனை போல அல்ல இந்த சந்திரன். குறிப்பா சந்திரனுக்கு நமக்கு ரொம்ப தொடர்பு உண்டு. சூரியனை போல் அல்ல சந்திரன். சூரியன் வந்து எல்லா நாட்கள்லையும் ஒரே வடிவத்தில்தான் தெரியும். சூரியனை பொறுத்தவரையில எல்லா நாட்கள்லையும் ஒரே வடிவம். ஆனால் சந்திரனை பொறுத்தவரையிலே அப்படி இல்ல. முதல் நாளிலே அது சிறு கோடு போல் அது ஆரம்பிக்கும். பதினாம் நாள், பதினாலாம் நாளில் அது முழு வடிவமாக அது பிரகாசிக்கும். அதற்கு பிறகு அது தேய் விலையாக மாறி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், நாம் இந்த சந்திரனுக்கு பல கட்டங்களை ஆக்கியிருக்கிறோம். ஒரே மாதிரி இல்ல. அது ஆரம்பத்தில் சின்ன ஒரு கீரல் போல இருக்கும், அது கொஞ்சம் கொஞ்சமாக வளரும், முழுமையை அடையும், அதற்கு பின்பு இறங்கும். இப்படிப்பட்ட ஒரு கட்டங்களை நாம் இந்த சந்திரனுக்கு ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதிலும் குறிப்பாக இந்த சந்திரனை, இந்த பிறையை கவனித்து ஷரியத்தினுடைய நிறைய சட்டங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிறையை கவனித்து தான் நமக்கு நோன்பு, பிறையை கவனித்து தான் நமக்கு நோன்பு. அதே போல இந்த பிறையை அடிப்படையாக வைத்து தான் ஜகாத், பிறையை அடிப்படையாக வைத்து தான் ஹஜ், பிறையை அடிப்படையாக வைத்து தான் மாதவிலக்கு நாட்கள், பிறையை அடிப்படையாக வைத்து தான் இத்தாவுடைய நாட்கள். நாலு மாசம் பத்து நாள்னா அது நாம ஏப்ரல் மே அப்படின்னு வேண்டியது இல்ல. அது இந்த பிறை அடிப்படையில் தான் அந்த கணக்கை வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் பல ஏராளமான விஷயங்கள், ஷரியத்தினுடைய சட்டங்கள் பிறை அடிப்படையாக வைத்திருக்கிறது. அதிலையும் குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சூமூலி ருயதிஹி வஅஃத்திரு லிருயதிஹி. ஹதீஸினுடைய அந்த அழகான வார்த்தை, நீங்கள் சூமோ மக்களே நோன்பு நோத்துக் கொள்ளுங்கள், லிருயதிஹி அந்த பிறையை பார்த்துன்னு சொன்னாங்க. பிறையை பார்த்துன்னு சொன்னாங்க. அதாவது அமாவாசை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அந்த அமாவாசை முடிஞ்ச பிறகு பிறை உதயமாகி விடுகிறது, பிறகு வந்து உஜூதல வந்துருது. ஆனால் கண்ணுக்கு தெரிவது குறைந்தபட்சம் 30 மணி நேரம் கழியணும். 30 மணி நேரம் கழிஞ்ச பிறகுதான் குறைஞ்சபட்சமாக, அதுக்கு பிறகுதான் அது தெரியும். மூணாம் பிறகு தான் நமக்கு தலைப்பிற மாதிரி. எனவே குறைந்தபட்சம் 30 மணி நேரம் கழியணும். எனவே அல்லாஹு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது பிறை உண்டான உடனே நோன்பு வைங்கன்னு சொல்லல, பிறையை பார்த்து. இன்னைக்கு வந்து இந்துக்களை பொறுத்தவரையில் அமாவாசை கழிஞ்சுன்னா அவங்க பிற ஒண்ணு நினைக்கிறாங்க. சில பேர் நம்மளே அது மாதிரி ஆகிட்டு இருக்கிறான். முஸ்லிம்கள் சில பேர் அப்படி ஆகிட்டு இருக்கிறாங்க. பிறை உண்டாகுவதை வைத்தல்ல, சல்லாசுடைய வார்த்தையை கவனிங்கள், நூறாணியத்தான் அந்த வார்த்தை, சூமூலில் உயர்த்தி பிறையை பார்த்து வையுங்கள்னு சொன்னாங்க. பிறகை பார்த்து நோன்போயுங்கள், உயர்த்தி பிறகை பார்த்து நோன்பை விடுங்கள் சொன்னாங்க. அப்ப அதனால அமாவாசை வந்து இந்த கணக்குல வருது, அது முடிஞ்ச உடனே பெற ஆரம்பிச்சிருது. பெற ஆரம்பிப்பது அல்ல, அது உஜூத் அல்ல, அது கண்கூடாக காணப்பட வேண்டும் என்பதைத்தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள். இவங்க சூரிய கணக்குன்னா ஏதோ ஒரு மாசம் கரெக்டா வச்சுக்கலாம், பிறகையே அந்த தேர்ந்தெடுத்தான். நமக்கு இந்த நோன்புக்காக, ஹஜ்ஜுக்காக, ஜகாத்துக்காக, இத்தாவுக்காக பல காரியங்கள்ல வந்து இந்த பிறகு ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, பிறகை பொறுத்தவரையில அது வந்து தொன்மையானது. பிறைக்கணக்கினுடைய அடிப்படைங்கிறது சாதாரணமானது அல்ல. பழைய கிரேக்கர்கள், சீனர்கள் இந்த ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இந்த பிறை என்பது கணக்கிடப்படுகிறது என்பது மாத்திரம் அல்லாது, பிறகை கணக்கிடுவது என்பது ரொம்ப எளிமை. அதாவது தஜ்ருபா உள்ளவங்க, ரொம்ப அனுபவம் உள்ளவங்க பிறையை பார்த்து என்ன எத்தனை பிறைன்னு சொல்லிடுவாங்க. சூரியனை பார்த்து எத்தனாவது நாளும் சொல்ல முடியுமா? சூரியனை பார்த்து எத்தனாவது நாளும் சொல்ல முடியாது. ஆனால் அனுபவசாலிகள் பிறையை பார்த்த உடனே இது இத்தனாவது பிறை என்று சொல்லக்கூடிய அளவிற்குண்டான அனுபவசாலிகளுக்கு, அதிலேயே பழக்கப்பட்டவர்களுக்கு அது தெரியும். அதே போல இந்த நவீன கருவிகள் எல்லாம் இல்லாத கிராமங்களிலே, கடல் பகுதிகளிலே, தீவுகளிலே வசிக்கக்கூடியவர்களை பொறுத்தவரையில அவங்க இந்த பிறகை பார்த்த உடனேயே அதை கருவிகள் என்பால் தேவையில்லாமலே அதை விளங்கிக் கொள்வதற்கான ஒரு நிலைப்பாடும் இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட இந்த விஞ்ஞான காலகட்டத்தில் நமக்கு ஒரு கடிகாரம் வந்திருக்கு, அதை பார்த்து தெரியுது சூரியன் அடிப்படையாக வச்சு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லாமல் எளிமையாக எல்லோருக்கும், குறிப்பிட்ட நமக்கு மாத்திரமல்ல உலக அளவிலே எல்லா பகுதியிலே உள்ளவர்களுக்கும் இயல்பாக தெரிவதற்குண்டான ஒரு நிலைப்பாடாக இந்த பிறை அமைந்திருக்கிறது என்று பெருமக்கள் சொல்கிறார்கள். பெருமக்களே, அதனால முஸ்லிம்களை பொறுத்தவரையில சந்திர கணக்கை அடிப்படையாக வைத்து, பிறை கணிக்கடை அடிப்படையாக வைத்து நம்முடைய காரியங்களை ஆக்கிக்கிறது இருக்குது. ஒன்னு சவாம் இருக்குது, இன்னொன்று பரக்கத் இருக்குது. சவாபும் இருக்குது, இரண்டாவது பரக்கத்தும் இருக்குது. நான் அடிக்கடி சொல்றது இந்த ஹிஜ்ரி ஆண்டுல கூட சொன்னேன், நம்ம பள்ளி எழுதி போட்டுட்டு இருக்கிறாங்க, இது என்ன மாசம், இது ரமலானுடைய மாசம், இது எத்தனாவது பெற என்று நாம எழுதிக்கொண்டே வர வேண்டும். அது நம்முடைய கணக்கில இருக்க வேண்டும், நம்முடைய பழக்கத்தில் ஆக்க வேண்டும். பொதுவாக தீனியான ஸ்தாபனங்கள்ல உள்ள எல்லா நடைமுறையுமே இந்த பிறை அடிப்படையாக வைத்து செயல்படுவதுதான் சுன்னத்துல் அம்பியா நபிமார்களுடைய சுன்னத், அருமை நாயகம் சல்லாசுடைய சுன்னத், குலபாக்களுடைய சுன்னத். எனவே அதிலே பரக்கத்தும் இருக்கிறது, அதிலே சவாபம் இருக்கிறது. எனவே இந்த பிறை அடிப்படையாக வைத்து நம்முடைய கணக்குகளை ஆக்கிக் கொள்வதற்கு என்பது இருக்கிறதே பலவிதமான மேன்மைகளுக்கு அது காரணமாகும். பிறைக்கும் நமக்கும் அப்துல் காதருக்கு அமாவாசைக்கு என்ன சம்பந்தம் கேட்கிறாங்க. நிறைய சம்பந்தம் இருக்குது, கொஞ்ச நஞ்சம் அல்ல, ஏராளமான சம்பந்தம் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்தில் இஸ்லாம் அழுத்தமாக பதிந்த நிகழ்வு என்பதே சந்திரனை அடிப்படையாக வைத்துத்தான். மக்காவில் வந்து பெரிய குறைசி கூட்டத்தினுடைய முஷரிக்கீன்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்க, பெரிய பெரிய தலைவர்கள் வலீது பின் முகைரா, அபூஜஹில், ஆஸ் பின் வாயில், மக்காவினுடைய பெருந்தலைவர்கள் எல்லாம் வந்தார்கள். வந்து நேரம் சல்லாஸ்லம்ட வந்தாங்க. இன் குன்ட சாதிகன், முஹம்மதே நீங்க உண்மையாளரா? இன் குன்ட சாதிகன் ஃபஷுக்கலனல் கமர ஃபிர்கத்தை, நீங்கள் உண்மையாளராக இருந்தால் இந்த சந்திரனை ரெண்டா பிளக்கணும்னு சொன்னாங்க சல்லாஸ்லம்ட. அன்னைக்கு முழு நிலவாக இருந்தது நதீசில வருது, பதினாலாம் நிலவாக இருந்தது. சல்லாசலம் வந்து சொன்னாங்க, நீங்க உண்மையான நபியாக இருந்தால் இந்த சந்திரனை பிறந்து காணிக்க வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் கேட்கிறார்கள், இன் ஃபால்து தூமீனோ, நான் அப்படி செய்தால் ஈமான் கொண்டு விடுவீர்களா, ஈமான் கொண்டு விடுவீர்களா கேட்டாங்க. ஒண்ணுக்கு ரெண்டு தடவை, மூணு தடவை கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க அப்படி செய்தால் நாங்கள் கண்டிப்பா ஈமான் கொள்வோம்னு சொன்னாங்க. அந்த நேரத்துல அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தாங்க. அந்த நேரத்தில் அது பத்ருடைய இரவாக, அதாவது பூரண சந்திரன் நிலவாக அது ஆகியிருந்தது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையினால் அதற்கு உத்தரவிடுகிறார்கள். சல்லாசலம் அவர்கள் சந்திரனுக்கு உத்தரவிடுகிறார்கள். முதலிலே நேராக அப்படி பிளந்தார்கள், அதற்கு பிறகு இஷாரா செய்கிறார்கள், ஒரு துண்டை வர வேண்டும் என்று. மக்காவினுடைய கஅபாவிற்கு பக்கத்திலே உள்ள ஜபல அபி குபைஸ், இன்றும் அந்த மலை இருக்கிறது, ஜபல அபி குபைஸுடைய மேல் அந்த பிறை வந்து விட்டது. இன்னொரு பிறையை, அந்த பிறையை ரெண்டா பிளந்து உன்னை கை காமிக்கிறாங்க, ஜபல அபி குபைஸுக்கு வந்துச்சு. இன்னொன்னு அங்கே இருந்த கைலக்கா என்ற ஒரு மலை, அந்த மலையின் பக்கம் வந்துச்சு. அது சஃபாவுக்கு நேராக இருந்தது, இன்னொன்று மர்வாவுக்கு நேராக இருந்தது. இந்த ரெண்டு மலைக்கு மேலே அந்த பிறை வந்தது. ஹதீஸ்ல வருது, உடனடியாக அந்த காபிர்கள் எல்லாம் கண்ணை கசங்கினாங்களாம், கண்ணை கசக்கிறாங்களாம், பாக்குறாங்க உண்மைதானான்னு சொல்லி கண்ணை கசக்கி ரெண்டாவது பாக்குறாங்க. வானத்துல பாக்குறாங்க, ஒன்னையும் காணும், அது கீழே வந்து இறங்கி இருக்குது. ரெண்டாவது கண்ணை கசக்கிறாங்க, பாக்குறாங்க, இங்க பாக்குறாங்க, இவங்களுக்கு ஒரு ஆளுக்குள்ள ஒரு ஆள் பாக்குறாங்க. இப்படி கண்டிப்பா காமிச்சா நாங்க ஈமான் கொள்வோமே சொன்னமே என்பது வேறு ஒரு நிலை. கடைசியா அவர் வழியே ஒண்ணுமே தெரியல, பார்த்து முகமதே ஏதோ செவிறு செய்துட்டீங்க போல் தெரியுதுன்னு சொன்னாங்களாம். ஏதோ சூனியம் செய்து வச்சிருக்கிறீங்க. அல்லாஹ் ஆயத்திறக்கிட்டான், கமர் நாயகமே, காலத்தினுடைய கியாமத்தினுடைய நெருக்க வந்து விட்டது, சூரன் சந்திரன் பிளக்கிறது, ஒய் இரவு ஆயத்தை இழறிவு, இப்படிப்பட்ட அத்தாட்சிகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தால் அவர்கள் அதை புறக்கணிக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள் இது சூனியம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹு தாலா அது சம்பந்தமாக ஆயத்தை இறக்கி வைத்து விட்டான். அதற்கு பிறகுதான் இஸ்லாமிய அளவிலே குறிப்பிட்ட அங்கே உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள இருக்காவிட்டாலும் கூட சுத்து வட்டாரத்திலே அதனுடைய சூழப்பகுதியிலே இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நடந்ததை பார்த்து இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டது. அங்கே மாத்திரமல்ல, இந்தியாவிற்கு இஸ்லாம் வந்ததற்கான வரலாறும் கூட அந்த சந்திரன் பிளந்ததுதான். பெருமக்களே, இங்கு சேரமான் பெருமான் பார்க்கிறார், இங்கே பார்க்கிறார் இப்படிப்பட்ட ஒரு காட்சியை. உலகத்தில் ஒரு அதிசயமான ஒரு காட்சி, வான்மண்டலத்தில் தெரிந்து கொண்டிருந்த அந்த சந்திரன் தெரியவில்லை, கொஞ்ச நேரத்திலே அது காணவில்லை என்று பார்க்கிறார். இங்கே மாத்திரமல்ல, வான்மண்டலத்திலே பூமிக்கு மிக நெருக்கமான கோலமான அந்த வான்மண்டலத்திற்கு 1969 வருஷம் ஜூலை 21 சந்திரனிலே கால் பதித்த நீல் ஆம்ஸ்ட்ராங் அங்கே பார்க்கிறார். அந்த சந்திரனிலே ஒரு கோடு இருக்கிறது. பெருமக்களே, வரலாற்றிலே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததில்லை, வரலாற்றில் இப்படி ஒரு வரலாறு கேள்விப்பட்டதில்லை. அது இஸ்லாமிய வரலாற்றிலே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கை உத்தரவை கொண்டது பிளந்திருக்கிறது. அது அல்லாத உலகத்தில் சந்திரனில் இப்படிப்பட்ட பிளவு ஏற்படுவதற்கான ஒரு பிரிவு உண்டாகுவதற்கான ஒரு கோடு ஏற்பட்டதற்கான வரலாற்று சான்று எதுவுமே இல்லை என்று அவர் இஸ்லாமானால் அது மறைக்கப்பட்ட வரலாறாக, ஆனால் உலகத்தில் வெளிவந்த வரலாறாக நாம் பார்க்கிறோம். எனவே வான்மண்டலத்தில் ஏற்பட்ட அந்த அதிசயத்தை நிதர்சனமாக நீல் ஆம்ஸ்ட்ராங் கண்டு வந்தார் என்பது மாத்திரமல்ல, இந்தியாவிலும் அது நிகழ்ந்தது. பெருமக்களே, இந்தியாவில் இருந்து இங்கே அந்த நேரத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த சேரமான் பெருமாள் அவர் இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை பார்த்துத்தான் மக்காவுக்கு புறப்படுகிறார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்வதற்காக வேண்டி மக்காவிற்கு புறப்படுகிறார். மக்காவிற்கு புறப்பட்டு இவர் இங்கிருந்து சென்றார். அதற்கு பிறகுதான் அந்த பகுதியிலே, குறிப்பாக இந்தியாவிலே, அதிலும் குறிப்பாக தென்பகுதியிலே, கேரளத்திலே முதன் முதலாக இஸ்லாத்தினுடைய அந்த நிலைப்பாடு வந்தது. பெருமக்களே, இன்றும் அங்கே முதல் பள்ளி இருக்கிறது. என்ன ஊர்ல அது? கொடுங்கல்லூர் நினைக்கிறேன். கொடுங்கல்லூரிலே, கேரளத்திலே கொடுங்கல்லூர் நானும் போய் பார்த்த ஒரு தடவை அந்த பள்ளியில போய் ஒரு தடவை தொழுகிறதுக்காக வேண்டி போயிருந்தான். போயிருந்த நேரத்தில் அதுக்கு முந்தின வாரம் நம்ம நாட்டினுடைய ஜனாதிபதி நம்முடைய மரியாதைக்குரிய அப்துல் கலாம் அவர்கள் அங்கே ஜும்மா உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள். ஜும்மா உரை நிகழ்த்தி அந்த வருஷத்தை அந்த பள்ளி தொடர்பான வரலாற்று சான்றதை எல்லாம் கிட்டத்தட்ட நீண்ட நேரம் பேசியிருக்கிறார் என்பதையும் கூட கேள்விப்பட்டேன். பெருமக்களே, அவர் இந்தியாவிலே ஏற்பட்ட அந்த முதல் பள்ளி முஸ்லிம்களை வரவேற்றுவதற்கான ஒரு சான்று, அவர்களை ஆதரிப்பதற்கான ஒரு நிலைப்பாடு, இதுவெல்லாம் ஏற்பட்டதற்கான காரணமாக அந்த சந்திரனுடைய பிளவு அமைந்திருந்தது என்பதையும் வரலாறு நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. எனவே சூரியனை விட சந்திரனோடு நமக்கு நெருக்கமான தொடர்பு உண்டு. அப்படிப்பட்ட அந்த தொடர்பை ஹிஜ்ரி ஆண்டினுடைய கணக்கை, பிறை கணக்கை நம்முடைய நடை முறையிலே நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும், அதை பழக்கிக் கொள்ள வேண்டும். அது நம்முடைய கணக்குகளிலே கூட அதை ஆக்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக மார்க்க ரீதியான தொடர்புள்ள ஸ்தாபனங்களிலே அதனுடைய நிலைப்பாட்டை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஹக்கு சுபஹான ஹுவ தஆலா மார்க்கத்தின் அடிப்படைகளை தெளிவாக புரியும் தௌஃபீக்கை தந்தருள்வானாக, அதன் வழிநடக்க தௌஃபீக்கையும் தந்தருள்வானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
திஸ் ஆடியோ வாஸ் டவுன்லோடட் ஃப்ரம் தமிழ் இஸ்லாமிக் மீடியா .com.